வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் நிருஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னை போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். ராம அவதாரம் பாகம் 8. ராமன் முடிசூடிய பின்னர் அவனது அயோத்தி ராஜ்யம் தழை தோங்கியது. எல்லையில்லா மகிழ்ச்சியில் குடிமக்கள் வாழ்ந்தனர். இப்படியாக சிறிது காலம் கழிந்தது. ஒரு நாள் வழமை போல ராமன் தனது குடிமக்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்பதை அறிவதற்கு தெருவுக்கு தெரு மாறு வேடத்தில் சென்று பார்த்து கொண்டிருந்த போது தன்னை பற்றிய ஒரு உரையாடலை கேட்க நேர்ந்தது. கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது. தம்மிடையே இருந்த ஏதோ ஒரு வாக்குவாதம் காரணமாக சிறிது காலம் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிட்ட மனைவி அன்று கணவனின் வீட்டுக்கு திரும்பியிருந்தாள். வெகு நாட்களாக அவள் தன்னை விட்டு விலகியிருந்ததால் அவளது கற்பு மீது சந்தேகம் கொண்டு அவளை திரும்ப ஏற்க கணவன் மறுத்தான். கணவன் அவளை நோக்கி, தன் மனைவி நீண்ட காலமாக அந்நியன் ஒருவனின் சிறையில் இருந்த பின்னும் அவளை சேர்த்து வாழ்க்கை நடத்த என்னை அயோத்தியின் அரசன் ராமன் என்று நினைத்தாயோ என்று சத்தமிட்டான். தன் நெஞ்சை அம்பு துளைத்தது போல் ராமன் உணர்ந்தான். இதுவரை காலமும் நான் நீதியின் சட்டத்தின் கீழ் வாழ்ந்து வருகிறேன் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் எனது செயல்களை பற்றி குடிமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நான் உணரவில்லை. அனைவருக்கும் பொருந்தக்கூடிய சட்டங்களுடன் நாட்டை நன்றாக ஆட்சி செய்ய நான் எனது குடிமக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் நினைத்தான். அரண்மனைக்கு திரும்பிய ராமன் தன் கடமைகளிலிருந்து தவறிவிட்டதை எண்ணி மனம் வருந்தினான். ஒரு ஜனநாயக அரசனாக அவன் இருந்ததால் தாங்க முடியாத மன வருத்தத்துடன் ராமன் தனது கற்பிணி மனைவி சீதையை அயோத்தியிலிருந்து வெளியேற்ற முடிவு செய்தான். சீதையை காட்டிற்கு அழைத்துச் செல்லுமாறு லக்ஷ்மணனை கேட்டுக்கொண்டான். ராமனின் முடிவை எதிர்த்து லக்ஷ்மணன் எவ்வளவோ வாதாடியும் ஒரு பலனும் இருக்கவில்லை. கட்டளை பிறப்பித்ததால் தாங்க முடியாத சோகத்தில் இருந்த தன் சகோதரனை தான் மேலும் துன்புறுத்துவதை உணர்ந்த லக்ஷ்மணன் ராமனின் கட்டளையை நிறைவேற்ற துணிந்தான். தன் சகோதரனின் கட்டளையை சிரமேற்கொண்டு லக்ஷ்மணன் தன் கடமையை நிறைவேற்ற புறப்பட்டான். மிகவும் கனத்த இதயத்துடன் சீதையை அருகிலிருந்த காட்டிற்கு அழைத்துச் சென்று அனைத்து விவரங்களையும் பகிர்ந்து அவளை காட்டில் விடுமாறு ராமன் உத்தரவிட்டதாக கூறினான். லங்காபுரியில் தன் கற்பை நிரூபித்த தன் கற்பிணி மனைவிக்கு தன் கணவர் எப்படி இவ்வாறு செய்ய துணிந்தார் என்று சீதை அழுது புலம்பினாள். பின்னர் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கணவரின் விருப்பத்திற்கு இணங்கி தனது அன்புக்குரிய மைத்துனரிடம் விடை பெற்றாள். லக்ஷ்மணன் தான் சீதைக்கு இழைத்த கொடுமையை தாங்க முடியாமல் அனுமானை தேடிச் சென்று நடந்ததை தெரியப்படுத்தினான். அனுமான் எந்த வார்த்தையும் கூறாமல் லக்ஷ்மணன் சீதையை கைவிட்ட திசையை நோக்கி பறக்கத் தொடங்கினான். அதற்கு பிறகு எதுவும் முன்னர் போல இருக்கவில்லை. தனது அன்புக்குரிய சீதையின் எண்ணங்களுடன் தனியாக இருளில் இருக்க விரும்பிய ராமனைப் போலவே அயோத்தி ராஜ்யம் இருளில் மூழ்கியது. இதற்கிடையில் நீண்ட தேடலுக்கு பிறகு அனுமான் சீதையை கண்டுபிடித்தான். ஆனால் அவளுக்கு உதவ ராமனிடமிருந்து எந்த உத்தரவும் கிடைக்காததால் அவன் தன்னை மறைத்து கொண்டான். ஆனால் சீதைக்கு எந்த தீங்கும் வரவிடமாட்டேன் என்று தனக்குத்தானே வாக்குறுதி அளித்தான். சீதை துக்கத்தில் அழுது கொண்டே மணிக்கணக்கில் காட்டில் சுற்றித் திரிந்தாள். அனுமான் சீதைக்கு நேரடியாக உதவ வழியில்லாமல் அவள் உண்பதற்கு அவள் செல்லும் வழியில் பழங்களை வைத்துவிட்டு அவள் அறியா வண்ணம் அமைதியாக அவளை பின்தொடர்ந்தான். அவள் இருந்த மனநிலையில் அப்பழங்களை மெல்ல கொறித்துவிட்டு காடுகளில் இலக்கின்றி அலைந்து திரிந்தாள். சீதை மிகவும் களைத்திருந்ததால் சற்று ஓய்வெடுக்க ஓரிடத்தில் அமர்ந்தாள். அப்போது பயிற்சியில் ஈடுபட்டிருந்த சில இளம் முனிபாலகர்கள் அவளருகில் வந்தனர். அவளை பார்த்ததும் ஆச்சரியத்தில் நின்று அவள் யார் என்பதை அறிய விரும்பினர். சீதை உண்மையில் தான் யார் என்பதை வெளிப்படுத்த விரும்பாது தான் ஒரு அடைக்கலம் தேடும் கர்ப்பிணி பெண் என்று கூறினாள். அம்முனிபாலகர்கள் உதவி கொண்டு வருகிறோம் என்று கூறி வந்த வழியில் மீண்டும் விரைந்தனர். அவளது தெய்வீக அழகும் துயரம் நிறைந்த முகமும் அந்த இளம் முனிபாலகர்களை மிகவும் கலக்கமடைய வைத்தது. மீண்டும் ஆச்சிரமத்திற்கு விரைந்து தங்கள் குரு வால்மீகியிடம் தாங்கள் கண்டதை கூறினார்கள். வால்மீகி யார்? ஒரு காலத்தில் ரத்னகரா என்ற இரக்கமற்ற வேடுவத்திருடன் வாழ்ந்து வந்தான். அவன் உணவிற்காக அப்பாவி பறவைகளையும் விலங்குகளையும் கொன்றதோடு தான் வாழ்ந்த காடு வழியாக செல்லும் அனைவரையும் கொள்ளையடித்தான். ஒரு நாள் அவன் அக்காடு வழியாக சென்ற 7 மாபெரும் முனிவர்களான சப்த ரிஷிகளை கண்டான். அவர்களையும் கொள்ளையடிக்க முடிவு செய்தான். அவன் அவர்களை தடுத்து ஆயுதங்களை காட்டி மிரட்டி அவர்களிடமிருந்த செல்வம் அனைத்தையும் தரும்படி கோரினான். முனிவர்கள் தாங்கள் தங்களை கடவுளிடம் ஒப்படைத்திருப்பதாகவும் தங்களுக்கு எவ்வகையான பொன்னோ பொருளோ சொந்தமில்லை என்றும் விளக்கினர். பின்னர் அவர்கள் அவனிடம் ஏன் இவ்வாறு வழிப்போக்கர்களை திருடுகிறாய் என்று கேட்டார்கள். ரத்னகரா தனது குடும்பத்தை ஆதரிக்க வேண்டும் என்பதால் தான் திருடுவதாக விளக்கினான். முனிவர்கள் அவனுடைய வாழ்வாதாரத்திற்காக அவன் செய்யும் பாவத்தில் அவன் குடும்பம் பங்கு கொள்ளுமா என்று கேட்டார்கள். ரத்னகரா சந்தேகமில்லாமல் ஆம் என்று பதிலளித்தான். ஆனால் முனிவர்கள் அவனுடைய குடும்பத்திடம் இருந்து அக்கேள்விக்கான விடையை பெற்று வரும்படி கூறினார்கள். அவனுடைய பதிலுக்காக தாங்கள் காத்திருப்பதாகவும் உறுதியளித்தனர். வேட்டைக்காரன் நேராக தன் மனைவியிடம் சென்று அவள் தன் பாவங்களை பகிர்ந்து கொள்வாளா என்று கேட்டான். அவனது பாவ வாழ்வால் அவள் பலன் அடைந்தாலும் தான் பாவங்களை பகிர்ந்து கொள்ள மறுத்துவிட்டாள். குறைந்தபட்சம் தன் குழந்தைகளாவது தன்னுடன் பாவத்தில் பங்கு கொள்வார்கள் என்று நம்பிய அவன் தனது குழந்தைகளிடமிருந்தும் அதே பதிலை கேட்டு மனமுடைந்தான். தான் செவிமடுத்ததை நம்ப முடியாமல் கனத்த இதயத்துடன் முனிவர்களிடம் திரும்பினான். ரத்னகரா தனது ஆன்மாவை மீட்டு தருமாறு முனிவர்களின் காலடியில் விழுந்தான். முனிவர்கள் அவனை ஆசீர்வதித்து ஒரு மந்திரத்தை உபதேசித்தனர். ராமா என்ற புனித பெயரை அவனால் நினைவில் வைத்து கொள்ள முடியாததால் அவர்கள் அவனுக்கு கொல் என்று பொருள்படும் மரா என்ற மந்திரத்தை வழங்கினர். ஆனால் இது ராம என்பதின் தலைகீழ் பதிப்பே ஆகும். அவர்கள் அவ்வழியாக மீண்டும் திரும்பும் வரை அம்மந்திரத்தை இடைவிடாது மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும்படி கூறினர். ரத்னகரா தியானத்தில் அமர்ந்து பல ஆண்டுகளாக அம்மந்திரத்தை ஓதிக்கொண்டிருந்தான். அவனை சுற்றி ஒரு எறும்பு புற்று உருவாகி இறுதியாக அது அவனை முழுமையாக மூடிக்கொண்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏழு ரிஷிகளும் திரும்பி வந்து அவனது பாரிய தவத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்தனர். அவன் ஒவ்வொரு அம்சத்திலும் வித்தியாசமானவனாக வெளிப்பட்டான். ரிஷிகள் அவனை மாபெரும் ரிஷிகளில் ஒருவராக வருவதற்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனுக்கு எறும்பு புற்று என்று பொருள் பெறும் வால்மீக்கிலிருந்து வெளியே வந்ததால் அவனுக்கு வால்மீகி என்று பெயரிட்டனர். ரிஷிகளின் ஆசீர்வாதத்தாலும் ஆன்மீக ஆற்றலாலும் அறிவாற்றலாலும் எல்லா இடங்களிலும் உள்ள அனைவரின் மரியாதையையும் வால்மீகி பெற்றார். ஒருமுறை அவரை நாரத மகரிஷி காண வந்தார். வால்மீகி நாரதரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றார். நாரதர் வால்மீகியை ஆசீர்வதித்த பின் அவர்கள் சன்மார்க்கத்தில் வாழும் பெரியோர்களை பற்றி பேசத் தொடங்கினர். வால்மீகி நாரதரிடம் தர்ம வாழ்க்கை வாழும் மிகச்சிறந்த மனிதனின் பெயரை சொல்லும்படி கேட்டார். நாரதர் உடனடியாக அயோத்தியின் அரசன் ராமன் என்று கூறினார். வால்மீகியை கவர்ந்த அந்த ராமனின் அற்புதமான கதையை சொல்ல நாரதர் ஆரம்பித்தார். வால்மீகி ராமனின் கதையை சொல்லியதற்கு தான் மிகவும் நாரதருக்கு கடமைப்பட்டவரானதாக கூறி அக்கதையை மீண்டும் மீண்டும் மனதில் தனக்குத்தானே கூறிக்கொண்டார். ஒரு நாள் வால்மீகி தாமச நதியில் நீராடச் சென்று கொண்டிருந்தார். ஒரு மரத்தின் கிளையில் இரண்டு பறவைகள் ஒன்றாக அரவணைந்து கூவுவதைக் கண்டார். பறவைகளின் அன்பில் மயங்கிய வால்மீகி அவற்றை பார்த்து கொண்டே நின்றார். அவர் அவற்றை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு வேடன் அப்பறவைகளில் ஒன்றை கொன்றான். அதனால் மற்றைய பறவை ஆழ்ந்த சோகத்தில் வருந்தியது. அதை கண்ட துக்கத்தில் வால்மீகி கொடூரமான அந்த வேடனை சபித்தார். அவர் தன் துக்கத்தால் தன்னிச்சையாக உச்சரித்த அச்சமஸ்கிருத வார்த்தைகள் மெல்லிசையுடனும் தாளத்துடனும் செய்யுள் வடிவில் வெளிவந்தன. இதுவே முதல் ஸ்லோகம் சமஸ்கிருத கவியாகும். அந்த நேரத்தில் படைப்பின் அதிபதியான பிரம்மா அவர் முன் தோன்றி வால்மீகியிடம் நாரதர் சொன்ன ராமனின் கதையை எழுதும்படி கேட்டுக்கொண்டார். பிரம்மா அவருக்கு தெரிந்ததை எழுதவும் அவருக்கு தெரியாதது அவருக்கு தெரிவதற்கும் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்துடன் வால்மீகி தியானத்தில் அமர்ந்தார். அவர் முழுவதையும் முன்னின்று பார்த்தது போல் ராமனின் கதை அவர் முன் தெரியத் தொடங்கியது. வால்மீகி முதல் காவியமான இராமாயணத்தை செய்யுள் வடிவில் எழுதத் தொடங்கினார். இராமாயணத்தை எழுதி முடித்த பிறகு அவர் அதை பொதுமக்களுக்கு படித்து காட்டத் தொடங்கினார். அந்த கதையை கேட்க கூட்டம் அலை மோதியது. கதைக்கு மீண்டும் திரும்புவோம். சிறிது நேரம் கழித்து அம்முனி பாலகர்கள் தங்கள் குரு ரிஷி வால்மீகியுடன் திரும்பினர். ரிஷி சீதையை பார்த்த உடனேயே தன் ஆன்மீக நுண்ணறிவின் மூலம் அவள் யார் என்பதை அறிந்தார். அவர் தன்னை வால்மீகி என்று அறிமுகப்படுத்தி சீதையை தனது ஆச்சிரமத்திற்கு அழைத்தார். அவளை மிகுந்த மரியாதையுடன் வாழ்த்தி அவளுக்கு உதவி செய்வதாக உறுதிமொழி கூறி தன்னுடைய வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் தருவதாக வாக்களித்தார். சீதையின் உண்மையான அடையாளத்தை யாரிடமும் தெரிவிக்காமல் அவளை அன்புடன் பார்த்து கொள்ளுமாறு ஆச்சிரம்பத்தில் இருந்த அனைவரையும் வால்மீகி கேட்டுக்கொண்டார். கணவரால் கைவிடப்பட்ட சீதை வால்மீகி மற்றும் அவரது சீடர்களிடமிருந்து அன்பையும் ஆதரவையும் பெற்றாள். குறிப்பாக பெண் சந்நியாசினிகள் அவள் கர்ப்பமாக இருந்ததால் அவளை சிறப்புடன் கவனித்து கொண்டனர். தொடரும். ஓம் நமசிவாயம்.